ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 122 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ள சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை மேம்பாட்டிற்கான நவீன பயிற்சி முறைகளை ஊக்குவிக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட 2000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. ருவாண்டா சர்வதேச டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் உதித் காம்போஜ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 122 தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 20 தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். 21 தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற 23 தேதி கடைசி நாளாகும். அடுத்த மாதம் 11 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் இரண்டு கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 14 தேதி எண்ணப்படும். இது தவிர ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகள் உட்பட பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளில் காலியாக உள்ள 8 தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது. இத்தொகுதிகளில் அடுத்த மாதம் 11 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பிஜேபி மத்திய தேர்தல் குழு புதுதில்லியில் நேற்று கூடி பீகார் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு J.P. நட்டா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ள சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுச்சேரியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 3 சாலை மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை அருகே தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் திரு நிதின் கட்கரி இன்று பங்கேற்கிறார். விளையாட்டுத்துறை மேம்பாட்டிற்கான நவீன பயிற்சி முறைகளை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் உயர் சிறப்பு பயிற்சி மையத்தை ஆய்வு செய்த அவர், அங்கு பயிற்சி பெறும் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். இந்த வளாகத்தில் அமைந்துள்ள வில்வித்தை, கபடி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி வளாகங்களையும் அவர் பார்வையிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையிலான விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்களின் பங்களிப்புக்கும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வில்வித்தை போட்டிகளை பிரபலப்படுத்தும் வகையில் நடத்தப்படும் வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் எண்ணற்ற இளையோருக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வில்வித்தை போட்டிகளை பிரபலப்படுத்த தொழிலதிபர் திரு அனில் காமினேனி, நடிகர் ராம்சரண் மற்றும் அவரது மனைவி திருமதி உபாசனா மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களது முயற்சி இந்தியாவின் வில்வித்தை பாரம்பரியத்தை பேணிக்காக்க உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நிதியுதவியுடன் இலங்கை பண்டாரவிளை பகுதியில் கட்டப்பட்ட 2000 வீடுகளுக்கான சாவி பயனாளிகளிடம் வழங்கப்பட்டது. பண்டாரவிளையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க, இலங்கை மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். கடந்த 2017 ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட இலங்கை பயணத்தின் போது அறிவித்தபடி அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருக்கு 64 பில்லியன் இலங்கை ரூபாய் செலவில் மொத்தம் 65,000 வீடுகள் கட்டப்படுவதாக இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கையின் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு சந்தோஷ் ஜா கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுடன் நல்லுறவு மற்றும் அமைதியை பராமரிக்க பாகிஸ்தான் விரும்பாவிட்டால் மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் என்று ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் திரு அமீர்கான் முத்தாக்கி கூறியுள்ளார். ஆப்கான் பாகிஸ்தான் இடையிலான மோதல் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் தொடரும் என்றார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி பெர்த் நகரில் இன்று தொடங்குகிறது. இப்பயிற்சி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக 120 பேர் கொண்ட இந்திய குழுவினர் பெர்த் சென்றுள்ளனர். இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. கட்டமைப்பு வளர்ச்சிக்கான தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெருமளவிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இத்திட்டத்தின் கீழ் பல்வகை போக்குவரத்து முனையங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கான தடையற்ற போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதுடன் சரக்கு போக்குவரத்து வசதிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். விமானம் மூலம் சிட்னி வந்த இந்த இளைஞர்களிடம் ஆஸ்திரேலிய காவல்துறையினரும் எல்லை பாதுகாப்பு படையினரும் மேற்கொண்ட சோதனையின் போது 40 கிலோ எடையுள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். 13 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் சந்தை மதிப்புடைய இந்த போதைப் பொருளை அந்நாட்டில் உள்ள 130,000 பேருக்கு விற்பனை செய்ய நியூசிலாந்து இளைஞர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. தெற்கு சீன கடற்பகுதியில் பிலிப்பைன்ஸ் கப்பல் மீது சீன கடலோர காவல்படை கப்பல் மோதிய சம்பவத்தை அடுத்து இரு நாடுகளிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய ஸ்பாட்லி தீவு பகுதிக்குட்பட்ட திட்டு தீவில் உள்ளூர் மீனவர்களுக்கு ஆதரவாக தங்களது அரசுக்கு சொந்தமான கப்பல் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சீனா வேண்டுமென்றே கடலோர காவல்படை கப்பலை மோதச் செய்திருப்பதாக பிலிப்பைன்ஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆனால் இதனை மறுத்துள்ள சீனா, தங்களது எச்சரிக்கையையும் மீறி தங்கள் நாட்டு கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததால்தான் கப்பல்கள் மோதிக்கொள்ள நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு உட்புற கர்நாடகா, மாஹே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமானது முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிஷா, தெலங்கானா மற்றும் லட்சத்தீவுகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் உதித் காம்போஜ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-0 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஃப்ளோரியன் ஸ்வீக்கை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வென்றது. விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்ததையடுத்து பேட் செய்த இந்தியா 48.5 ஓவரில் 330 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 331 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 331 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டியில் ராஜ்புத்தானா ராயல்ஸ் அணி கோப்பையை வென்றது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் பிருத்திவிராஜ் யோதாஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 122 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ள சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை மேம்பாட்டிற்கான நவீன பயிற்சி முறைகளை ஊக்குவிக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட 2000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. ருவாண்டா சர்வதேச டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் உதித் காம்போஜ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.